ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ வேதவியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் பகுதி 27. இப்பகுதியில் ஹிரண்யாக்ஷகன் யார், ஏன் பூமாதேவியை பிரளய ஜலத்திற்கு கொண்டு சென்றான், மேலும் ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசிபு இருவரின் வரலாற்றையும் தெரிவிக்க வேண்டும் என்று விதுரர் மைத்ரேய மகரிஷியை பார்த்து கூறுகின்றார். மைத்ரேயரும் ஹிரண்யாக்ஷகனின் வரலாற்றை கூறுகின்றேன் என்று கூற ஆரம்பிக்கின்றார். முன்னொரு சமயம் கஸ்யப மகரிஷியின் மனைவி திதி என்பவள் தகாத நேரமான சந்தியா காலத்தில் கர்ப்பம் தரிக்க வேண்டிய கணவரை கஸ்யபரிடம் விருப்பமுற்றாள். அதன் பின்னர் திதி தனது தவறுக்காக வருத்தம் கொண்டு தனது கர்ப்பத்தில் ஏற்பட போகும் சிசுவுக்கு எந்தவித ஆபத்துக்களும் நேராத வண்ணம் பாதுகாக்கும்படி அவரிடமே வேண்டிக் கொண்டாள். கஸ்யபர் கூறுகின்றார், மங்கள சுபாவம் உடையவளே, உனது புத்தி சுத்தியற்றிருந்தமையாலும் சந்தியா முகூர்த்தத்தில் செய்யக்கூடாத தவற்றை செய்ததாலும் பூதங்களுக்கு நாதனாகிய ருத்ரனின் பூஜைக்குரிய நேரத்தில் அவரை அவமானம் செய்ததாலும் உனக்கு இரண்டு உபயோகமற்ற பிள்ளைகள் பிறக்கப் போகின்றார்கள். அந்த இருவரும் உலகங்களுக்கு அமங்கலங்களை செய்பவர்களாக இருப்பார்கள். மூன்று லோகங்களையும் அடிக்கடி பாழ்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். பிராணிகளை வதைப்பதும் ஸ்திரீகளை சிறையில் அடைப்பதும் பெரியோர்களுக்கு கோபம் வரும்படி செய்வதுமே தொழிலாக இருப்பார்கள். இப்படி இருக்கையில் உலகங்களுக்கெல்லாம் பிரபுவும் அவற்றுக்கு சுகத்தை விளைவிப்பவனுமாகிய பகவான் கோபாவேசமுற்று வராகமாகவும் நரசிம்மனாகவும் அவதாரம் செய்து பர்வதங்களை வஜ்ராயுதம் பிடித்த தேவேந்திரன் பிளப்பது போல யுத்தத்தில் வதம் செய்ய போகின்றார் என்றும் கூறினார். அதற்கு திதியானவள் மறுமொழி கூறுகின்றாள், பிரபு, சக்கராயுதத்தினால் அழகிய புஜத்தை உடைய பகவான் தானே நேரில் வந்து எனது புத்திரர்களை வதை செய்வாராயின் அதை நான் சம்மதித்து இந்த கருவை வளர்க்கின்றேன். ஆனால் கோபமுற்ற பிராமணன் மூலமாக வதம் நேருமாயின் அது எனக்கு சம்மதம் அன்று, அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகின்றாள். பெரியோர்களுக்கு கோபத்தை விளைவிப்பவர்கள் உன் புத்திரர்கள் என்று சொன்னீர்களே, பிராமணர் கோபித்து கொண்டு எங்கே என் புத்திரர்களை வதைத்து விடுவார்களோ என்று அஞ்சினேன். பிராமண சாபத்தினால் அடியுண்டவன் யார் விஷயத்திலும், பிராணிகளுக்கெல்லாம் பயம் யார் விளைவிக்கின்றார்களோ அவர்களது விஷயத்திலும் நரகவாசிகள் கூட அனுகிரகம் செய்ய மாட்டார்கள். ஆதலால் மேற்கூறிய இரண்டு வகை பாவங்களை பெறுவோர் பெரும் பாபிஷ்டங்கள். அவர்கள் எந்த ஜாதியில் பிறக்கின்றார்களோ அந்த ஜாதியில் உள்ள இனத்தவர்களும் கூட இவரிடத்தில் மன இரக்கம் கொள்ள மாட்டார்கள். ஆகையால் பிராமண சாபத்திற்கு நான் பயப்படுகின்றேன். அது அவர்களுக்கு நேராது இருக்கும்படி அருள் புரிய வேண்டும். சக்கராயுதம் தரித்த பரமபுருஷன் தானே வந்து வதைப்பானாயின் அது எனக்கு பரிபூர்ண சம்மதமே என்று கூறுகின்றாள். கஸ்யபர் பதில் உரைக்கின்றார், மங்கையர்மணியே, நீ தான் செய்த அபராதத்தை பற்றி அனுதாபம் கொண்டவளாகி உடனே அதன் வினை பயன்களை பற்றி விசாரித்தமையாலும் பரமபுருஷனிடத்தில் பக்தி உள்ளவளாக இருப்பதாலும் ருத்ரனிடத்திலும் என்னிடத்திலும் ஆதரவு கேட்டு நிற்பதாலும் உன் புதர்வர்களில் இருவரில் ஒருவரது பிள்ளை, அதாவது ஹிரண்யகசிபுவின் பிள்ளை, சத்புருஷர்களால் புகழத்தக்க ஒரு புதல்வனாக உண்டாவான். அவன் பிரகல்லாதன் என்னும் பெயர் பெறுவான். இந்த உனது பேரனுடைய புகழை பகவானுடைய புகழோடு ஒக்கப் பெறுவார்கள். மேலும் உன் பேரனுடைய சுவாவத்தை அனுசரிப்பதற்காக சத்புருஷர்கள் பொன்னை அக்னியில் இடும் புடம் போடுவது போல தனது மனதினை நிர்வைரத்துவம், அதாவது பொன் பொருள்களில் நாட்டம் இல்லாமல் இருத்தல் முதலிய குணங்களால் தம்மை சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். நாமும் பிரகல்லாதனைப் போல நிஷ்டை பெற வேண்டும் என்று சத்புருஷர்களும் கூட ஆசைப்பட்டு அனுசரிக்கும்படி உனது பேரன் அழகிய சீலம் உடையவனாக இருப்பான். மேலும் எவன் இந்த ஜகத்திற்கெல்லாம் அருள் புரிகின்றானோ அத்தகைய பரமபுருஷனான பகவான் உன் பேரனுடைய பக்தியால் சந்தோஷம் அடைவான். அவனுக்கு பகவானிடத்தில் என்றும் மாறாத பக்தி உண்டாகும். அத்தகைய உனது பேரன் பகவானிடத்தில் நிகரில்லாத பக்தி உடையவனும் மிகுந்த பிரபாவம் உடையவனும் மென்மேலும் வளர்ந்து வருகின்ற பகவத் பக்தியினால் சோதிக்கப்பெற்று தனது மனதினில் பகவானை நிலைநிறுத்தி கொண்டு மற்ற ஐஸ்வர்யம் முதலியவற்றை துச்சமாக நினைத்து துறக்கப் போகின்றான். நல்ல சுபாவம் உடையவனாகி பிறருடைய பக்தி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சந்தோஷம் பெறுபவனாகி பிறருடைய வருத்தத்தை கண்டு தானும் வருத்தப்படுபவனாகி தனக்கு சத்துருக்கள் என்று ஒருவருமே சேரப்பெறாதவனாகி இருப்பான். சந்திரனானவன் வெயில் காலத்தில் வைப்பதையெல்லாம் போக்குவான், வெப்பத்தையெல்லாம் போக்குவான். அதுபோல அவன் ஜகத்தின் சோகத்தையெல்லாம் போக்கும் திறன் உடையவனாகி இருப்பான். உன் பேரன் ஜொலிக்கின்ற குண்டலங்களில் அலங்கரிக்கப்பட்ட முகம் உடையவனாகவும் தன் விருப்பங்களுக்கு தகுந்தபடி அப்ரோக்ருதமான திவ்ய மங்கள விக்கிரகங்களை கொள்கின்றவனாகவும், தாமரை இதை போன்ற கண்களை உடையவனும் கெட்ட குணங்கள் சிறிதும் தீன்ற பெறாதவனும் மங்கையர்மணியாகிய ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஆபரணம் போன்றவனுமாகிய பரமபுருஷனை தனது ஹிருதய கமலத்தில் வாசம் செய்ய செய்வான். இதனை கேட்ட கஷ்யபரின் மனைவி திதியானவள் தனக்கு பகவத் பக்தியுள்ள பேரன் பிறப்பான் என்பதை அறிந்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றாள். மேலும் தன் புதல்வர்கள் பகவானால் வதம் செய்யப்பெறுவார்கள், ஆகையால் அவர்களுக்கு நற்கதி கிட்டும், பெயரும் நிலை பெறும் என்று தன் மனதை உற்சாகப்படுத்தி கொள்கின்றாள். இப்படிப்பட்ட திதியின் கர்ப்பத்தில் உள்ள கஷ்யபரின் தேஜஸானது தேவதைகள் அனைத்தும் ஒளி மழுங்கப் பெறும் அளவிற்கு வளர்ந்தது. திதியானவள் அந்த கஷ்யபரின் வீரியத்தை மிகவும் கவனமாக 100 வருஷம் வரையில் தனது கர்ப்பத்தில் தரித்திருந்தாள். அந்த கர்ப்பத்தின் தேஜஸினால் உலகம் முழுவதும் உள்ள சூரியன் முதலிய வெளிச்சம் எல்லாம் மழுங்கப் பெற்றது. லோகபாலகர்கள் அனைவரும் தமது பிரபாவமெல்லாம் பாழடைய பெற்று திசைகளெல்லாம் இருள் மூடப்பெற்றிருக்கையில், இது கிழக்கு இது மேற்கு என்னும் விவேகம் கூட அற்றவர்களாகி பிரம்மாவிடம் சென்று இந்த துர் அவஸ்தையை பற்றி கூறுகின்றார்கள். பிரம்மதேவன் என்னும் பெயருடைய உம்மை சரீரமாக கொண்டவன் அந்த பகவான். அவன் தனது சங்கல்ப ரூப ஞானத்தையே பலமாக உடையவன் அல்லவா? ஜீவாத்மாக்களை நீர் தேவ மனுஷ்யாதி உருவங்கள் பெறச் செய்கின்றீர். ஜகமெல்லாம் உம்மிடத்தில் அடங்கியுள்ளது. பிரபுவே, உம்மை பக்தி செய்வோருக்கு எந்த அவமதியும் உண்டாகாது. வேதம் என்கின்ற உமது வாக்கினால் சமஸ்த பிரஜைகளும் உமக்கு கட்டுண்டு உமக்கு பூஜை செய்கின்றார்கள். அத்தகைய உமக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் என்று பிரம்மனை பணிகின்றார்கள். பிரபு, உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்துள்ளது. இரவு பகல் என்னும் பிரிவே இல்லாமல் இருக்கின்றது. இதனால் அகோத்திரங்களில் நடத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் பாழடைந்தன. திதியின் கர்ப்பத்தில் வைக்கப்பட்டுள்ள கஷ்யபரின் வீரியமானது திசைகளையெல்லாம் இருள் மூடச் செய்து கொண்டு கட்டையில் பற்றிய அக்னி போல வளர்ந்து வருகின்றது. இதுவே எங்களுக்கு நேர்ந்துள்ள பெரும் ஆபத்தாகும். இந்த நிலை எப்பொழுது மாறும் என்று கேட்கின்றார்கள். பிரம்மதேவன் அவர்களை பார்த்து பதிலுரைக்கின்றார். தத்துவத்தில் சிறந்த வீரர்களே, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களும் என் புதல்வர்களுமாகிய சனத்குமாரர்கள் உலகங்கள் முழுவதும் ஆகாய மார்க்கத்தினால் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் சுத்த சத்துவ மயமானவனும் திவ்யமங்கள விக்கிரகம் உடையவனானும் மிகுந்த ஐஸ்வர்யம் உடையவனும் ஆகிய பகவானின் வாசஸ்தலமாகிய விஷ்ணு லோகத்திற்குள் போனார்கள். அதற்கு வைகுண்டலோகம் என்றும் பெயர் உண்டு. இங்கு சாஸ்திரத்தினால் அறியக்கூடியவனும் ஞானம் சக்தி முதலிய குணங்களால் நிறைந்தவனும் ஜகத்திற்கு முக்கிய காரணனும் சர்வ சமாத்வரனும் ஆகிய பரமபுருஷன் தமோகுணமும் இரஜோகுணமும் தீண்ட பெறாமல் சுத்த சத்துவமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை தரித்து கொண்டு வீற்றிருக்கின்றான். மேலும் இவ்வுலகில் நிஸ்ரயம் என்னும் ஒரு வனம் உள்ளது. அந்த வனம் அந்தந்த ருதுக்களில் எந்த வகையான புஷ்பங்களும் பழங்களும் விளையக்கூடுமோ அவைகள் எக்காலத்திலும் மாறாதிருக்க பெற்று மிகுந்த சோபையுடன் இருக்கும். மேலும் இந்த வனத்தில் மந்தாரம், குருகத்தி, மருதாணி, நெய்தல், செண்பகம், அரணம், புன்னை, நாகேஸ்வரம், மகிழம், தாமரை, பாரிஜாதம் ஆகிய எல்லாம் துளசியை ஆபரணமாக அணிந்த பகவான் அந்த துளசியுடன் கந்தத்தை வெகுமதிக்க கண்டு அந்த துளசியின் தத்துவத்தை கொண்டாடுகின்றன. இவ்வாறு விருட்சங்களும் கூட பகவானை புகழ்ந்து கொண்டாடுகின்றன. இப்படிப்பட்ட சிறந்த வைகுண்ட லோகத்தில் சிறந்த உருவம் உடையவளும் சிலம்பு தண்டையினால் பாதங்களை ஒழிக்கச் செய்கின்றவளும் ராகம் முதலிய தோஷங்கள் அற்றவளும் ஆகிய ஸ்ரீ மகாலட்சுமியானவள் இந்த வைகுண்ட லோகத்தின் ஸ்படிகரத்தனங்களால் ஆன சுவர்கள் உடையதும் இடையிடையே சுவர்ண அலங்காரங்கள் செய்யப்பட்டதுமான பகவானுடைய கிரகத்தினிலே கையில் ஏந்திய தாமரை மலருடன் அந்த சுவர்களில் எல்லாம் பிரதிபலிப்பவளாகி திகழ்ந்தாள். எந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் அனுகிரகத்தை பெறுவ அதற்காக மற்ற எல்லோரும் அவளை ஆராதிக்கின்ற பிரயத்தனங்கள் எல்லாம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மகாலட்சுமி இங்கு பகவானுடைய கிரகத்தில் அலங்கார தேவதையாக புலப்படுவாள். தனக்கு பணிவிடை செய்கின்ற மாதர்களோடு கூடி பகவானை துளசிகளால் பூஜித்துக் கொண்டிருக்கையில் தனது முகபிம்பம் அந்த நடைவாவியின் ஜலத்தில் பிரதிபலிப்பதைக் கண்டு அதையும் கூட பகவானிய முகம் என்றே நினைத்து பிரமிப்படைகின்றாள். இந்த உலகம் பகவானிடத்தில் நெடுங்காலங்கள் பக்தி செய்பவர்களுக்கு பெறக்கூடியதே அன்றி மற்றவர்களுக்கு நெஞ்சினாலும் நினைக்க முடியாதது. அப்படிப்பட்ட வைபவம் உடையதும் தாங்கள் ஒரு நாளும் பாராததும் தேவசிரேஷ்டர்களின் விமானங்களால் பிரகாசிப்பதும் அற்புதம் திவ்யமும் அனுஷ்டானமாக இருப்பதும் சமஸ்த லோகங்களாலும் முக்கியமாக வெகுமதிக்கத்தக்கதாக இருப்பதும் பரமபுருஷனால் நித்தியவாசம் செய்யப்பட்டதுமான அந்த வைகுண்ட லோகத்திற்கு ஜனகாதி முனிவர்கள் தமது யோக மாயா பலத்தினால் சென்றார்கள். சென்று நிரம்பவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த முனிவர்கள் வைகுண்ட லோகத்தில் 6 கோட்டை வாசற் கதவுகளை கடந்து பகவானை பார்க்க வேண்டும் என்று குதூகலத்தினால் ஆங்காங்கு உள்ள ஆச்சரியங்களில் சிறிதும் கண் வைக்காமல் 7வது கோட்டையுள் நுழைந்து அங்கு இருந்த ஒருவருக்கு ஒருவர் ஒத்த வயதுடையவர்களாக இருந்த கையில் கதை ஏந்தியவர்களும் தோல்வளை குண்டலம் கிரீடம் ஆகியவைகளை அணிந்து அழகிய தோற்றம் உடையவர்களாக இருந்த 2 தேவர்களை கண்டார்கள். அவ்விருவரும் பருத்த 4 புஜங்களும் மார்பில் வனமாலை தரித்தவரும் அப்பூமாலையில் வண்டுகள் மொய்க்கும் மனம் நிறைந்த மலர்கள் உடையவர்களாகவும் திருத்திய புருவங்களுடன் தீர்க்கமான நாசிகள் உடையவர்களாக சிறந்த நேத்திரங்களுடன் முகம் சிறிது உக்கிரமாகவும் கொண்டு காணப்பட்டார்கள். அந்த 2 தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவர்களை கேளாமலேயே கீழ்வாசல்களை எவ்வாறு தாண்டி வந்தார்களோ அதுபோலவே 7வது வாயிலையும் தாண்டினார்கள் அந்த முனிவர்கள். வைஷமியம் இல்லாத தங்களது திருஷ்டியினால், அதாவது பயமற்ற தங்களது பார்வையினால் எல்லா இடங்களிலும் தடையின்றி பிரவேசனம் செய்வார்கள். அந்த முனிவர்கள் ஜீவாத்ம சுரூபத்தையும் மாயையான பிரகிருதி சுரூபத்தையும் ஈஸ்வர சுரூபத்தையும் நன்கு அறிந்தவர்களாவார்கள். ஆகையினால் வித்யை வினயம் நிறைந்த பிராமணர்களாயினும் பசு யானை நாய் புலி முதலிய எல்லோராலும் சமமாக பார்ப்பார்கள். இவை பிரகிருதியின் பரிணாமங்களே என்றும் அனைத்திலும் அந்தராத்மாவாக இருப்பவன் பகவான் ஒருவனே என்றும் அறிந்து அனைத்து விலங்குகளையும் அனைத்து உயிர்களையும் சமமாக பார்க்கும் நோக்கமுடையவர்கள். இப்படிப்பட்ட பார்வையே வைஷமியம் இல்லாத திருஷ்டி என்று கூறப்படும். எனவே அவர்கள் பயமற்று உள்ளே நுழைந்தார்கள். மகாசக்தியும் ஞானமும் நிறைந்த அந்த சனகாதி குமாரர்களை அந்த துவாரபாலகர்கள் தண்டத்தாலும் வாக்கினாலும் தடுத்து உங்களுக்கு இங்கு அனுமதி இல்லை என்று தடுத்தார்கள். பகவானின் அனுமதி பெற்றே உள்ளே நுழைய முடியும் என்றும் கூறினார்கள். சனகாதி குமாரர்கள் அந்த துவாரபாலகர்களை பார்த்து நெடுநாட்கள் பகவானை ஆராதித்து அதன் மகிமையினால் இந்த வைகுண்டலோகம் வந்து இங்கு வாசம் புரிகின்றவர்களும் அந்த பகவானோடு ஒத்த தர்மங்களை உடையவருமாகிய உங்களுடன் ஏன் சுபாவம் இப்படி இருக்கின்றது? இந்த உலகில் வசிக்கின்ற உங்களுக்கு இந்த விஷம சுபாவம் கூடாதே. இங்கு கலகம் என்பதே கிடையாது. குட்டில புத்தி உடையவன் யாராவது இங்கு நுழைய முடியுமா? சந்தேகத்துக்க தகுந்தவர்கள் நாங்கள் என்று நீங்கள் நினைத்து விட்டதால் அன்றோ எங்களை தடுத்தீர்கள். பகவானுக்கு இவன்தான் உள்ளே நுழைய தகுதியானவன் என்றும் இவன் உள்ளே நுழைய தகுதி இல்லாதவன் என்றும் பாகுபாடே கிடையாது. பகவான் இந்த ஜகத்தையெல்லாம் தனது வயிற்றில் வைத்து சுமப்பதையும் நீங்கள் தடுப்பீர்கள் போலுமே. ராகம் துவேஷம் முதலியவற்றுக்கு இடமில்லாத இந்த தேசத்தில் தடுப்பது என்கின்ற ஏற்பாடு தவ வேடம் பூண்ட உங்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பரமபுருஷனுக்கு பிறரால் பயம் ஒன்று என்று நினைத்தீர்களா? தன்னோடு ஒத்தவனும் தனக்கு நிகரில்லாதவனும் ஆகிய வைகுண்ட வாசனாகிய அவர்களின் வாயில் காப்போராகி மந்த புத்தியில் இருக்கின்ற உங்களுக்கு எது யுக்தமோ அதையே நாங்கள் அளிக்கின்றோம். நீங்கள் இந்த லோகத்திலிருந்து சென்று இந்த தன் இனம் பிற இனம் என்று வைஷம்ய புத்தியினால் மிகவும் பாபிகள் நிரம்பிய காம குரோத லோபங்கள் என்ற 3 சத்துக்கள் எந்த லோகங்களில் மாறாதிருக்கின்றார்களோ அத்தகைய லோகத்தில் போய் பிறப்பீர்களாக என்று சாபமிட்டார்கள். நேயர்களே, அந்த ஜெய விஜயன் என்ற காப்பாளர்கள் பெற்ற சாபங்கள் யாராக பிறந்தார்கள் பூமியில் என்ற கதைகளை நாம் நமது அடுத்த பகுதியில் காண்போம். சென்னை திருவாமியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.